உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களை வணக்கம். வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
தவக்காலம் மூன்றாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, மனித வரலாற்றில் தொற்றுக்கிருமிகளின் தாக்கம் பலமுறை ஏற்பட்டுள்ளது. அவற்றிலிருந்து மீள்வதற்குரிய வழிகளையும் மக்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் மனிதர்கள் தாங்களாகவே உருவாக்கிக் கொண்ட ஒரு தொற்றுக்கிருமியின் தாக்கத்திலிருந்து மீள வழியின்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக துன்புற்று வருகின்றனர். அந்த தொற்றுக்கிருமியின் பெயர் என்ன? பாகுபாடுகள். மதம், மொழி, இனம், பணம், பாலினம் என்ற பல நிலைகளிலும் ஏற்றத்தாழ்வுகளை உறுதி செய்யும் பாகுபாடுகள் என்ற தொற்றுக்கிருமியை அழிக்க மனமின்றி இந்த நோயை போற்றி வளர்த்து வருகின்றோம். ஒரு சில வேளைகளில் இந்த நோயிலிருந்து குணமாகும் வழிகளை புரிந்து கொள்ள இயற்கை வழியாகவோ அல்லது ஒரு சில மனிதர்களின் கட்டுக்கடங்கா வெறியின் வழியாகவோ நமக்கு வாய்ப்புகள் வருகின்றன.
2001 செப்டம்பர் 11 மனிதர்கள் நிகழ்த்திய ஒரு வெறியாட்டத்தை நியூயார்க் நகரில் கண்டோம். வர்த்தக உலகின் பெருமைக்குரிய சின்னங்களாக உயர்ந்து நின்ற உலக வர்த்தக மையத்தின் இரு கோபுரங்களின் மீது இரு விமானங்கள் மோதி அவ்விரு கோபுரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன. அன்புள்ளங்களே, தொடர்ந்து வந்த நாட்களில் உலக ஊடகங்கள் இந்நிகழ்வை மீண்டும் மீண்டும் பல கோணங்களில் காட்டி அடிப்படையான பல கேள்விகளை எழுப்பின. மரணம், துன்பம், வன்முறை, நம்பிக்கை என்ற பல கோணங்களில் எழுந்த இத்தேடல்களின் விளைவாக வெளியான பல பதிவுகளில் ஒன், அதாவது ஒன்று என்ற தலைப்பில் ஷெரில் சாயர் என்ற பேராசிரியர் எழுதியிருந்த ஒரு கவிதையின் ஒரு சில வரிகள் இதோ.
கரும் புகையும் புழுதியும் சாம்பலும் மழைபோல் இறங்கி வந்தபோது நாம் ஒரே நிறத்தவரானோம். சக்தி வேண்டி முழந்தாள் படியிட்ட போது நாம் ஒரே மதத்தவரானோம். இரத்த தானம் வழங்க வரிசையில் நின்றபோது நாம் ஒரே உடலானோம். இந்த பெரும் அழிவை எண்ணி கூடி வந்து அழுத போது நாம் ஒரே குடும்பமானோம்.
அன்புள்ளங்களே, இக்கவிதை வரிகள் கூறும் ஒரே நிறம், ஒரே இனம், ஒரே மதம், ஒரே குடும்பம், ஒரே இறைவனின் மக்கள் என்ற உன்னத உண்மைகள் நாம் எழுப்பியுள்ள பிரிவு சுவர்களுக்கு கீழ் புதைந்து போய்விடுகின்றன. இப்பிரிவு சுவர்கள் 2001 செப்டம்பர் 11 நிகழ்ந்த கொடூரத்தால் இடிந்து விழுந்தன என்பதும் அந்த வேதனை நம்மை ஒருங்கிணைத்தது என்பதும் புதிரான உண்மைகள். அந்த கொடூரத்தின் தாக்கங்கள் குறைய குறைய காணாமல் போன பிரிவு சுவர்களை மீண்டும் தேடி கண்டுபிடித்து கட்டி எழுப்பி நம்மையே சிறைப்படுத்திக் கொண்டோம். மதவெறி, நிறவெறி, ஜாதிய வெறி என்ற சுவர்கள் உயர உயர மனித தன்மை காணாமல் போகின்றது என்பது கசப்பான உண்மை.
எனது அருமை அன்புள்ளங்களே, மனிதர்களின் வெறியால் உருவான இந்த கொடுமை நமக்கு பாடங்களை சொல்லித் தந்தது போல கோவிட் 19 என்ற தொற்றுக்கிருமியின் கொடுமை நமக்கு வேறு பல பாடங்களை சொல்லித் தந்த வண்ணம் உள்ளது. மதம், இனம், பணம், நாடு என்ற அனைத்து பிரிவுகளையும் எல்லைகளையும் தாண்டி மனிதர்களாக பிறந்த அனைவருமே சக்தியற்றவர்கள்தான் என்ற அடிப்படையான பாடத்தை நமக்கு சொல்லித் தருவதற்கு கோவிட் 19 என்ற ஆசிரியர் நம் நடுவே உலவி வருகின்றார். அன்பு இதயங்களே, நாம் உருவாக்கியுள்ள பாகுபாட்டு நோய்களை தீர்க்க இயேசு மேற்கொண்ட ஒரு முயற்சியை இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். யூதர்கள், சமாரியர்கள் என்று உருவாக்கப்பட்டிருந்த செயற்கையான அந்த பாகுபாட்டு நோயை குணமாக்க முயன்ற இயேசுவை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் நிலவிய ஆணாதிக்க சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக, சமாரிய பெண்ணாக வாழ்வதென்பது கடுமையான எதிர்நீச்சல்தான். அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள பெண் 5 ஆண்களுடன் வாழ்ந்த பிறகு 6வது மனிதரோடு வாழ்பவர். இனம், மதம், நன்னெறி, ஊர்க்கட்டுப்பாடு என்ற பல அளவுகோல்களால் நசுக்கப்பட்டிருந்த அப்பெண்ணை இயேசு சந்திக்கின்றார். இன்றைய நற்செய்தியின் அறிமுக வரிகளில் அப்போது ஏறக்குறைய நண்பகல் என்ற குறிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பெண் தன் சொந்த ஊரிலேயே எவ்வளவு தூரம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பதை நற்செய்தியாளர் யோவான் இந்த சிறு குறிப்பின் வழியே உணர்த்துவதாக ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் கூறியுள்ளனர்.
அன்பு இதயங்களே, எந்த ஊரிலும் பெண்கள் காலையில் சிறு சிறு குழுக்களாக பல கதைகள் பேசியபடி ஊர் கிணற்றிற்கு சென்று நீர் எடுத்து வருவது வழக்கம். இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் இந்த பெண்ணோ நண்பகலில் நீர் எடுக்க செல்கின்றார். காரணம் என்ன? அவரும் மற்றவர்களோடு காலையில் நீர் எடுக்க சென்றிருப்பார். அவ்வேளையில் மற்ற பெண்கள் அவரை பற்றி ஏளனமாக பேசி கண்டன தீர்ப்புகள் வழங்கியிருப்பர். நடத்தை சரியில்லாத அவர் அந்த கிணற்றில் நீர் எடுப்பதால் கிணற்று நீரே தீட்டுப்படுவதாக அந்த பெண்ணுக்கு உணர்த்தியிருப்பர். அவர்கள் விடுத்த கண்டன கணைகளால் மேலும் மேலும் காயப்பட வேண்டாம் என்ற நோக்கத்தில் அந்த பெண் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத நண்பகல் வேளையை தேர்ந்தெடுத்திருப்பார். அன்பு இதயங்களே, தன் ஊர் மக்கள் வாரி இறைத்த சாபங்களை சுமந்து வாழ்ந்த அந்த பெண்ணை அந்த சாபங்களுக்கு பதிலிருப்பாக அதே ஊர் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பவராக மாற்றுகின்றார் இயேசு. இந்த அற்புத மாற்றம் இன்றைய நற்செய்தியாக நம்மை அடைந்துள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, சமாரிய பெண்ணிடம் மாற்றங்களை உருவாக்க இயேசு தேர்ந்தெடுத்த பள்ளிக்கூடம் ஒரு கிணற்றடி. அதுவும் யூதர்களின் வெறுப்புக்கும் ஏளனத்திற்கும் உள்ளான சமாரியர் வாழ்ந்த பகுதியில் இருந்த ஒரு கிணற்றடி. பல 100 ஆண்டுகள் பகைமை, பிரிவு, பிளவு ஆகிய உணர்வுகளில் ஊறிப்போயிருந்த யூதர், சமாரியர் என்ற இரு குலத்தவரின் பிரதிநிதிகளாக இயேசுவும் சமாரிய பெண்ணும் கிணற்றடியில் சந்திக்கின்றனர். அன்பு நெஞ்சங்களே, இயேசு அந்த சமாரிய பெண்ணிடம் பலியச் சென்று குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்கின்றார். வெகு எளிதாக மேலோட்டமாக ஆரம்பமான இந்த உரையாடல் வெகு ஆழமான உண்மைகளை தொடுகின்றது. இந்த உரையாடலின் முடிவில் ஊரால் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு பெண் அந்த ஊரையே இயேசுவின் பாதம் கொண்டு வந்து சேர்த்த பெருமையை பெறுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, இறைவனை பற்றி பேச யாருக்கு சிறிதும் தகுதியில்லை என்று உலகம் ஒதுக்கி வைத்ததோ அவர்களில் பலர் இயேசுவை உலகறியச் செய்த தலைசிறந்த சாட்சிகளாயினர் என்பதை பிப்ளியமும் திரு அவை வரலாறும் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளன.
அன்பு இதயங்களே, இன்று நாம் வாசிக்கும் நற்செய்தி பகுதி இன்றைய உலகில் நாம் சந்திக்கும் பல பிரச்சினைகளை குறித்து சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. கிணற்றோரம் நடக்கும் ஓர் உரையாடல் இது. கிணற்று மேடு, டீ கடை, ஊரின் நடுவே உள்ள ஆலமரத்தடி என்று வெகு சாதாரண, வெகு எளிய இடங்களில் சமுதாயம், அரசியல், வாழ்வின் அடிப்படை தத்துவங்கள் அலசப்படுவது நமக்கெல்லாம் தெரிந்ததுதானே. மிக சாதாரணமான இந்த இடங்களில் இறைவனை பற்றிய பாடங்களையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதை கிணற்று மேட்டில் நடக்கும் அந்த உரையாடல் வழியே இயேசு என்று நமக்கு உணர்த்துகின்றார். இது முதல் பாடம். அடுத்ததாக அன்புள்ளங்களே, தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவதிலும் சமுதாய பிரிவுகள் குறுக்கிடுவதை இந்த உரையாடல் நமக்கு தெளிவாக்குகின்றது. தண்ணீர் தருவதை பற்றி பேசும்போது நெருடலான பல எண்ணங்கள் மனதில் அலை மோதுகின்றன. ஐக்கிய நாடுகள் அவை மார்ச் 22 வருகிற ஞாயிறன்று உலக தண்ணீர் நாளை சிறப்பிக்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தண்ணீரை குறித்து தன் கருத்துக்களை உரைகளாக, செய்திகளாக பகிர்ந்துள்ளார். தண்ணீரை பெறுவது மனித உரிமை என்ற தலைப்பில் 2017 வத்திக்கானில் நடைபெற்ற ஒரு பன்னாட்டு கருத்தரங்கில் திருத்தந்தை பேசும்போது தன் உள்ளத்தில் இருந்த ஒரு வேதனையை பகிர்ந்து கொண்டார்.
சிறு சிறு துண்டுகளாக தற்போது உலகில் நிகழ்ந்து வரும் 3 உலகப் போரை தாண்டி தண்ணீருக்காக நாம் ஒரு பெரும் உலகப் போரை நோக்கி செல்லவில்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும்
என்று கூறினார். அன்புள்ளங்களே, இறைவன் தந்த அற்புத கொடைகளில் ஒன்றான தண்ணீரை சமுதாயத்தை பிரிக்கும் ஓர் ஆயுதமாக நாம் மாற்றியுள்ளோம். ஜாதிக்கு ஒரு கிணறு, குளம் என்று நாம் உருவாக்கிய அவலம் இன்றும் பல இடங்களில் தொடர்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, தண்ணீரை மையப்படுத்தி வேறு வகையான பிரிவுகள் இன்று உருவாகியுள்ளன. தண்ணீர் ஒரு பொருளாதார முதலீடு என்பதை உணர்ந்துள்ள பல செல்வர்கள் தண்ணீரை தனி உடைமையாக்கி வரும் கொடூரம் இன்று பெருகி வருகின்றது. தவித்த வாய்க்கு தண்ணீர் தந்த நமது பண்பாடு குறைந்து தண்ணீரை காசாக்கும் வியாபாரம் வளர்ந்து வருகின்றது. இந்த வியாபாரத்தால் தண்ணீர் நீல தங்கமாக மாறி வருகின்றது. அன்பு இதயங்களே, இந்தியாவின் மற்றொரு காந்தி என்ற புகழுக்கு உரியவரும் இயற்கையை பாதுகாக்க பல வழிகளிலும் போராடி வரும் பசுமை புரட்சி வீரருமான 93 வயது நிறைந்த சுந்தர்லால் பகுகுணா அவர்கள் கூறியது இதோ.
முதல் இரண்டாம் உலக போர்கள் இயற்கை வளங்களை சுரண்டுவதில் ஐரோப்பிய நாடுகள் கொண்ட தீராத பேராசை பசியால் உருவாயின. மூன்றாம் உலக போர் என்று ஒன்று வந்தால் அது நீரை பங்கிடுவது குறித்துதான் எழும்.
அன்பு இதயங்களே, தண்ணீரை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துவோருக்கும் தனி உடைமை தங்கமாக பாவிக்கும் சுயநல செல்வந்தர்களுக்கும் சமாரிய கிணற்றடியில் நடத்திய அந்த பாடத்தின் வழியாக இயேசு சாட்டையடி வழங்குகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் கொடையான தண்ணீரை ஜாதி, இனம், பொருளாதாரம் என்ற காரணங்களை காட்டி பிரித்துள்ளது போதாதென்று இறைவனையும் பல காரணங்களுக்காக பிரித்து கூறுவோடும் மடமை முயற்சிகளில் மனித சமுதாயம் ஈடுபட்டுள்ளது. இதையும் இயேசு இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டுகின்றார். இறைவனை தொழுவதற்கு மலைகளையும் எருசலேயும் புனித நகரையும் தேடாதீர்கள் என்று கூறும் இயேசு தொடர்ந்து அந்த சமாரிய பெண்ணிடம் கூறும் அழகிய எண்ணங்களை இன்றைய நற்செய்தியிலிருந்து கேட்போம்.
யோவான் நற்செய்தி பிரிவு 4. இயேசு சமாரிய பெண்ணிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, பாகுபாடுகள் என்ற நோயினால் துன்புறும் மனிதர்கள் இறைவனையும் பாகுபடுத்த பயன்படுத்தும் இலக்கணங்கள் அனைத்தும் இன்றைய நற்செய்தியில் அழிக்கப்படுகின்றன. அதேபோல் மனிதர்கள் மீது நாம் சுமத்தும் பாகுபாடுகள், முத்திரைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. மனிதர்கள் உருவாக்கிய பிரிவுகளை தாண்டி உண்மை இறைவனை உள்ளத்தில் கண்டு அவரை உள்ளத்தில் வழிபடுவதற்கு இத்தவக்காலம் நமக்கு உதவட்டும்.
இறுதியாக எனதருமை அன்புள்ளங்களே, நமது ஜெபங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக எழுப்புவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 7வது ஆண்டு நிறைவை மார்ச் 13 கடந்த வெள்ளியன்று சிறப்பித்தோம். மார்ச் 19 வருகிற வியாழன் புனித யோசேப்பு திருநாள் அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் தலைமை பொறுப்பை ஏற்ற நாளின் 7வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கின்றோம். அன்பு இதயங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள நலனை வழங்க மன்றாடுவோம். பிரிவுகளை தாண்டி மனித குடும்பத்தை ஒருங்கிணைக்க திருத்தந்தை அவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை இறைவன் முழுமையாக ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
கொரோனா தொற்று கிருமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கு சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 14 இச்சனிக்கிழமை காலையில் நிறைவேற்றிய திருப்பலியில் குடும்பங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக் கொண்டார். குடும்பங்கள் இந்த நெருக்கடியான சூழலில் அமைதி, மகிழ்வு மற்றும் மன உறுதியால் பாதுகாப்பை உணருமாறு கடவுளிடம் மன்றாடுவோம் என்று திருப்பலியின் துவக்கத்திலேயே கூறிய திருத்தந்தை, மாற்றுத்திறனாளிகளுக்கு பகலில் பராமரிப்பு வழங்கும் மையங்கள் மூடப்பட்டுள்ளதால் அவர்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களை இத்திருப்பலியில் சிறப்பாக நினைக்கின்றேன் என்று கூறினார். பாதுகாப்பிற்காக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் சூழலில் பிள்ளைகளோடு வீடுகளில் தங்கியிருக்கும் குடும்பங்கள் இந்த நெருக்கடியான சூழலை அமைதி மற்றும் மகிழ்வில் நன்றாக கையாள சிறப்பாக ஜெபியுங்கள் என்றும் திருத்தந்தை கூறினார். மேலும் அறைவுரையில் காணாமற் போன மகன் ஓமை பற்றிய நற்செய்தி பகுதி குறித்து பேசுகையில், பரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்த சூழலில் இயேசு இந்த ஓமையை சொல்லுகின்றார் என்பதை திருத்தந்தை கோடிட்டு காட்டினார். ஆண்டவரின் இந்த ஓமை பல காரியங்கள் பற்றி சொல்லுகின்றது. அவர் பாவிகளோடு செல்கின்றார் என விமரிசித்தவர்களுக்கு அவர் கூறிய பதில் பற்றி சொல்லுகின்றது. இன்றும் தேவையில் இருப்போர், பணியாற்றுவோர், நமக்காக உழைப்பவர்களை பலர் குறை கூறுகின்றனர். எனவே பிரச்சினை என்னவென புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரிடம் இத்திருப்பலியில் வரம் கேட்போம் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
கொரோனா தொற்றுக்கிருமி நெருக்கடியை முன்னிட்டு சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் ரோம் நேரம் காலை 7 மணிக்கு மார்ச் 15 இஞ்ஞாயிறு உட்பட வருகிற வாரம் முழுவதும் திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றுவார் என்றும் அவை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15 இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரை, ஜபம் மற்றும் மார்ச் 18 புதன் மறைக்கல்வி உரை ஆகியவை நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும். மேலும் மார்ச் 14 இச்சனிக்கிழமை காலையில் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் வழங்கிய மறைவுரையின் தொடர்ச்சியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட முதல் டுவிட்டர் செய்தியில், துன்பமயமான சூழலில் வாழ்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் என்று கூறியுள்ளார்.
கடுமையான மற்றும் தீவிரமான நடவடிக்கைகள் நல்லதாக எப்போதும் இருக்காது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 13 இவ்வெள்ளிக்காலை சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் மறைவுரையில் எச்சரித்ததை அடுத்து ரோம் மறை மாவட்டம் ஆலயங்களை திறந்து வைக்குமாறு மீண்டும் அறிவித்துள்ளது. திருத்தந்தை மறையுரையில் கூறியதை அடுத்து இவ்வெள்ளியன்று அறிக்கை வெளியிட்ட ரோம் மறை மாவட்டத்திற்கு திருத்தந்தையின் பிரதிநிதியாக பணியாற்றும் கர்தினால் ஆஞ்சலோ தே டொனாத்திஸ் அவர்கள், ஆலயங்களை திறந்து வைக்கும் தீர்மானத்தை ஒவ்வொரு ஆலயத்தின் மெய்ப்பரின் மனச்சான்று மற்றும் பொறுப்புணர்வுக்கு விட்டுவிடுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொரோனா தொற்று கிருமியால் தாக்கப்பட்டுள்ள எல்லோருக்காகவும், குறிப்பாக வெளிநாடுகளில் இந்நெருக்கடி எதிர்நோக்கும் இலங்கை புலம்பெயர்ந்தோர் மற்றும் மாணவர்களுக்காக சிறப்பாக ஜெயிப்பதாக இலங்கை ஆயர்பேரவையின் புலம்பெயர்ந்தோர் பணிக்குழு தலைவர் ஆயர் ரெய்மன் விக்ரமசிங்கே அவர்கள் கூறியுள்ளார்.
புனிதபூமி காவலர் எனப்படும் எருசலேமில் பிரான்சிஸ்கன் துறவு சபை இல்லத்தில் இருக்கின்ற பழங்கால நூல்களை எல்லோரும் வாசிப்பதற்கு உதவியாக அவை விரைவில் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 800 ஆண்டுகள் பழமையுடைய 250,000 படங்களுக்கு அதிகமாக அமைக்கப்பட்டுள்ள உண்மையான கருவூலங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் புதிய திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்று புனிதபூமி காவலரின் பொது நூலக இயக்குநர் அருள்பணி லியோனல் கோ அவர்கள் கூறியுள்ளார். பொது நூலகத்தில் உள்ள 1000 தொகுப்புகளுக்கு அதிகமான பழமையான கருவூலங்களை இணையதளத்தில் அனைவரும் பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் உதவியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அருள்பணி கோ அவர்கள் ஆசிய செய்தியிடம் கூறியுள்ளார்.
வன்முறை மற்றும் போர்களுக்கு அஞ்சி தங்கள் சொந்த இடங்களை விட்டு கட்டாயமாக புலம்பெயரும் மக்களுக்கு உதவுமாறு ஸ்காண்டினேவிய கிறிஸ்துவ சபைகளின் தலைவர்கள் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை வலியுறுத்தியுள்ளனர். டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய ஸ்காண்டினேவிய நாடுகளின் கத்தோலிக்க லூத்தரன் கிறிஸ்தவ சபைகளின் ஆயர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐரோப்பிய ஒன்றியத்திடம் புலம்பெயர்ந்த மக்களுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புகலிடம் தேடுவது மனித உரிமை என்றும், அடக்குமுறை மற்றும் சித்திரவதைகளுக்கு அஞ்சி புகலிடம் தேடும் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் சட்டமுறைப்படியும் அறநெறிப்படியும் தார்மீக கடமையை கொண்டுள்ளது என்றும் அவ்வறிக்கை கூறுகின்றது.
மேலும் சிரியாவில் போர் தொடங்கி மார்ச் 15 இஞ்ஞாயிறோடு 9 ஆண்டுகள் நிறைவேறும் வேளை, அந்நாட்டு பிரச்சினைக்கு உடனடியாக அமைதியான தீர்வு காணப்பட வேண்டியது இன்றியமையாது என்று ஐநா பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரஸ் அவர்கள் கூறியுள்ளார். சிரியாவில் 1.10 கோடி அதிகமான மக்களுக்கு நிவாரண உதவி தேவைப்படுகின்றது. இவர்களில் ஏறத்தாழ பாதி பேர் சிறார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.